இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudaventhist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
ஏழு ஸ்வரங்களில் இசைத்திட எனக்கு இறைவாவும் வரம் வேண்டுமே. இதில் இளம் துளிர் நான் வந்து இனிதாய் முளைத்திடவும் இதய நிலம் வேண்டுமே. ஏழு ஸ்வரங்களில் இசைத்திட எனக்கு இறைவாவும்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜெபத்தோடு தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய செய்தியை நாங்கள் கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் இந்த செய்திக்காக காத்திருக்கக்கூடிய அனைவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ஞானஸ்தானம். ஞானஸ்தானம், அநேக நேரங்களில் இந்த ஞானஸ்தானத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் படித்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஏதோ ஒரு கேள்விகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஞானஸ்தானம் என்றால் என்ன? ஞானஸ்தானின் மூலம் நாம் இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலில் நமது நம்பிக்கையை ஒப்புக்கொள்கின்றோம். மேலும் நமது பாவத்திற்கு மரணம் மற்றும் வாழ்க்கையின் புதுமையில் நடப்பதற்கான நமது நோக்கத்தை பற்றி சாட்சி அளிக்குகின்றோம். இவ்வாறு நாம் கிறிஸ்துவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஒப்புக்கொள்கின்றோம். அவருடைய மக்களாகி அவருடைய சபையால் உறுப்பினர்களாக பெறப்படுகின்றோம். ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவுடனான நமது ஐக்கியம், நமது பாவ மன்னிப்பு மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் வரவேற்பு ஆகியவற்றின் அடையாளமாக இருக்கின்றது. இது தண்ணீரில் மூழ்கி இயேசுவின் மீதான நம்பிக்கையின் உறுதிப்பாட்டிலும் பாவத்தின் மன திரும்பதலின் ஆதாரத்திலும் தொடர்ந்து உள்ளது. இது பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள அறிவுறுத்தல்களையும் அவர்களின் போதனைகளையும் ஏற்றுக்கொள்வதையும் பின்பற்றுகிறது. ஆம், ஞானஸ்தானம் என்று நாம் பார்க்கும் பொழுது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் கிறிஸ்துவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் விசுவாசிக்கின்றோம். அதே போலவே கிறிஸ்துவோடு கூட நாமும் நம்முடைய பாவத்திற்காக மரித்து ஒரு புது மனுஷனாக நாம் பிறக்க வேண்டும். அதை வேதம் ஞானஸ்தானம் என்று அழைக்கின்றது. இது கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கான மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கின்றது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. முதல் காரியம், ஞானஸ்தானம் கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை அடையாளப்படுத்துகின்றது. ரோமர் 6:3-4, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களே. இங்கே வேதம் சொல்கின்றது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவருமே எதை உறுதிப்படுத்துகின்றோம் என்றால் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றதை நாம் உறுதிப்படுத்துகின்றோம். அநேக நேரங்களில் நாம் அதை அறியாமல் இருக்கிறோம் என்று இங்கே பவுல் சொல்கின்றார். அதாவது, நீங்கள் கிறிஸ்து மரித்தது போல நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தது போல நீங்களும் உங்களுடைய பாவங்களுக்காக ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நீங்கள் மூழ்கி மரிப்பதற்கு சமம் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் நீங்கள் மரித்து மீண்டும் எழும் பொழுது நீங்கள் உயிர்த்து எழுகின்றீர்கள், அதாவது புதிய மனுஷனாய் இருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் கிறிஸ்துவின் மரணத்தை மறந்து விட்டீர்கள், ஆகையால் தான் ஞானஸ்தானத்தின் முக்கியத்துவத்தை மறந்து விட்டீர்கள் என்று இங்கே பவுல் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது. 4 நாம் வாசிக்கும் பொழுது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். மிக தெளிவாக ஞானஸ்தானத்தை குறித்து முதல் காரியத்தை நாம் படிக்கின்றோம். நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது தண்ணீரிலே மூழ்கும் பொழுது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகின்றோம். அதாவது கிறிஸ்து எவ்வாறு நம்முடைய பாவத்துக்காக மரித்தாரோ அதை போலவே அதை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக நாம் தேவனிடத்திலே அறிக்கை செய்து நாம் அந்த தண்ணீரிலே மூழ்கும் பொழுது அந்த மரணத்தின் ஒரு அடையாளமாக அது இருக்கின்றது. உள்ளே சென்று வெளியே வரும் பொழுது மீண்டும் நாம் உயிர்ப்பிக்கப்படுகின்றோம், அதாவது புதிய சிருஷ்டியாய் மாறுகின்றோம். கொலோசியர் 2:12. ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். மீண்டுமாக இந்த கருத்தை வேதாகமும் உறுதிப்படுத்துகின்றது. ஆகையால் ஞானஸ்தானம் என்று நாம் பார்க்கும் பொழுது என்னவென்று பார்க்கும் பொழுது எதற்காக நாம் இதை எடுக்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது இந்த ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. நாம் அதை போலவே கிறிஸ்து எவ்வாறு நாம் அடக்கம் பண்ணப்பட்டாரோ நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவரோடு கூட நாமும் அடக்கப்படும் பண்ணுகின்றோம். நாம் மீண்டும் அந்த தண்ணீரிலிருந்து வெளியே வரும் பொழுது நீதிக்கு மீண்டுமாக பிழைத்து வருகின்றோம், அதாவது புதிய மனுஷனாக வருகின்றோம். இங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்கலாம். பேதுரு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அப்போஸ்தலர் 2:38, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்படி என்றால் நாம் ஞானஸ்தானத்தை பெற வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அங்கே பேதுரு பிரசங்கம் செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 3000 பேர்கள் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அங்கே பேதுரு சொல்கின்றார், நீங்கள் மனந்திரும்ப வேண்டும், ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கேட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்வார், வருவார் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஞானஸ்தானம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றதை இங்கே சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 2வது காரியத்தை நாம் படிக்கலாம், ஞானஸ்தானத்தின் நோக்கமும் முக்கியத்துவமும். நாம் ஏன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், அதனுடைய நோக்கம்தான் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் தான் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். ஞானஸ்தானம் விசுவாசியின் இதயத்தை கிறிஸ்துவுடன் நெருங்கிய உறவை நோக்கி நகர்கிறது. நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இன்றிலிருந்து நான் தேவனுடைய பிள்ளை என்று ஒரு சாட்சி இடுகின்றோம். அதாவது இதுவரை நான் பாவத்திற்கு வாழ்ந்திருந்தேன், ஆனால் இனி இந்த ஞானஸ்தானத்தின் வாயிலாக நான் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அங்கீகாரத்தை நான் பெற்றுக்கொள்ளப் போகின்றேன் என்ற ஒரு உறுதிமொழியை நாம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகையால் இதன் வாயிலாக நாம் கிறிஸ்துவோடு கூட நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. தொடர்ந்து பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் ஞானஸ்தானம் கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒரு பகுதியாக நிரூபிக்கப்பட்டதை காண்கின்றோம். ஒரு கிறிஸ்தவனாக நாம் இருக்கின்றோம் என்றால் ஞானஸ்தானம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக அது இருக்கின்றது. அந்த பகுதியை நாம் கடந்து செல்லக்கூடாது, அந்த பகுதியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் பிதாவானவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கலாம். ஞானஸ்தானம் ஒரு தேர்வை குறிக்கிறது, விசுவாசியின் இதயத்தில் ஒரு மாற்றம். அழகாக பார்க்கலாம், நம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நான் சொன்னது போல உறுதிமொழி எடுக்கின்றோம். நாம் எதை தேர்வு செய்கின்றோம், இயேசுவை தேர்வு செய்கின்றோமா அல்லது சாத்தானையும் இந்த உலகத்தையும் தேர்வு செய்கின்றோமா? நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நான் இன்றிலிருந்து தேவனுக்காக நிற்கப் போகின்றேன் என்ற ஒரு உறுதிமொழியை நாம் எடுக்கின்றோம். அந்த உறுதிமொழி மிக மிக முக்கியமானது. ஆகையால் ஒரு தேர்வின் காரியமாக அது இருக்கின்றது, கர்த்தரிடமா சாத்தானிடமா என்ற ஒரு தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். ஆகையால் அந்த ஞானஸ்தானம் மிக முக்கியமானது, அதை நாம் அனைவரும் எடுக்க வேண்டும். 3வது, இது ஆழமாக மாற்றப்பட்ட வாழ்க்கையின் வேண்டுமென்றே பயணத்தின் ஆரம்பம். அதாவது கிறிஸ்துவுக்குள் நாம் இன்னும் ஆழமாக செல்ல வேண்டுமென்றால் ஞானஸ்தானம் அதற்கான முதல் படியாக இருக்கின்றது. எவ்வாறு கிறிஸ்து தன்னுடைய நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்தாரோ, அதே போலவே நாம் கிறிஸ்துவோடு கூட நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நாம் மீண்டுமாக அந்த தண்ணீரை விட்டு வெளியே வரும் பொழுது நாம் ஒரு புது சிருஷ்டியாய் இருக்கிறோம் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. ஞானஸ்தானத்தை குறித்த அநேக வார்த்தைகள் இருந்தாலும் அப்போஸ்தலர் 8:35-38 அங்கே ஒரு நபர் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இயேசுவுக்கு தன் இருதயத்தை கொடுத்து அப்போதே ஞானஸ்தானம் பெற விரும்பிய ஒருவரின் மனமாற்ற கதையை நாம் அங்கே பார்க்கலாம். வாசிக்கின்றேன் அப்போஸ்தலர் 8:35-38. அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாக அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியையும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். இங்கே அழகான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அங்கே ஒரு நபர் தன்னுடைய ரதத்திலே அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவர் செல்லும் பொழுது அங்கே ஒரு வேதாகமத்தை அவர் படிக்கின்றார். அவ்வாறு படிக்கும் பொழுது பிலிப்போடு தேவன் பேசி அங்கே ஒரு நபருக்கு வேதத்தை குறித்து நீ சொல்ல வேண்டியது இருக்கின்றது, நீ போய் சொல் என்று சொல்கின்றார். அவர் சென்று பிலிப்பு அவரை சந்திக்கிறார். சந்தித்து அவரோடு கூட தேவனை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவர் மனமாற்றம் அடைகின்றார். கிறிஸ்துவை இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராகவும் கிறிஸ்துவை இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அவர் விசுவாசிக்கிறார். அப்பொழுது அவர்கள் செல்லும் பொழுது அங்கே ஒரு குளத்தை அவர்கள் பார்க்கின்றார்கள், தண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பார்க்கிறார்கள். அப்பொழுது அந்த நபர் கேட்கிறார், அந்த மந்திரி கேட்கிறார், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மனமாற்றத்தை பார்க்கின்றோம். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் வருகின்றது. ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் ஞானஸ்தானம் மிக மிக முக்கியமானது. மத்தேயு 28:19 20 நாம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களையும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரமேறி செல்வதற்கு முன்பதாக தம்முடைய சீடர்களுக்கு அவர் கொடுத்த ஒரு கட்டளையை பார்க்கிறோம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்னவாக மாற்ற வேண்டும், சீஷராக மாற்ற வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் இது ஒரு கட்டளையாக கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கூட கிறிஸ்துவை நாம் உண்மையிலே ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்றால் நாமும் கிறிஸ்துவை போலவே ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். 20 வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அனைவத்தையும் நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஞானஸ்தானம் எங்கிருந்து வந்தது, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த ஞானஸ்தான காரியம் எங்கிருந்து துவங்கியது, பழைய ஏற்பாட்டில் இருக்கின்றதா அல்லது புதிய ஏற்பாட்டில் தான் இது துவங்குகின்றதா என்ற கேள்விகள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஞானஸ்தானம் என்ற ஒரு காரியத்தை நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கலாம். நாம் லூக்கா 3 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு யோவான் ஸ்தானகனை குறித்து வேதம் சொல்லியிருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. யோவான் ஸ்தானகன் நம்மால் பார்க்க முடிகின்றது. 2 அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியருமாய் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலேயே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று, அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவி பண்ணுங்கள் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசையா தீர்க்குதரிசின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறபடி அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மறந்திருப்பதற்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். இவ்வாறு ஒரு யோவான் ஸ்தானகன் என்று வந்து எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுப்பான் என்ற ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதல் புதிய ஏற்பாட்டில் நடைபெறுகிறதை பார்க்கின்றோம். அங்கே யோவான் ஸ்தானகன் எல்லா ஜனங்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து வருகிறார். 16 வாசிக்கும் பொழுது யோவான் எல்லோருக்கும் பிரயோத்தரமாக நான் ஜனத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனினும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவர் பாத இரட்சகர்களை வாரை அவிழ்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து வருவார், அவர் நான் ஜலத்தினால் கொடுக்கிறேன், ஆனால் அவர் உங்களுக்கு ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கின்றோம். அவர் சொன்ன வண்ணமாகவே இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்தானம் எடுத்தார். அதை குறித்து மத்தேயு 3:13-15 நாம் வாசிக்கலாம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியது இருக்கிறது, நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லாம் நீதியையும் நிறைவேறுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான், இயேசுவானவர் ஞானஸ்தானம் எடுத்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார் என்றால் இன்று இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். யோவான் 3:5 இயேசு சொல்கின்றார், இயேசு பிரயோத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை உடைய சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றீர்களா? உங்களுடைய இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகின்றீர்களா? ஞானஸ்தானத்தை நீங்கள் எடுங்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் நீர் தொடுங்க, அவருடைய இருதயத்தில் கர்த்தர் நீர் பேசுங்க, ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்ற அந்த தூண்டுதலை அவர்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. சாத்தான் எந்த விதத்திலும் தடை செய்யாதபடி அவர்கள் எடுக்க கிருபை செய்கிறாச்சா. எங்களோடு கூட இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மேலும் அநேக தகவல்களுக்கு தயவாய் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.